நாம் தொடர்ந்து லூகா புஸ்தகம் 15 எடுத்துக்கொள்வோம். லூகா புஸ்தகம் 15 போன வாரம் நம்ம பார்த்தோம். லூகா புஸ்தகம் 15 லூகா புஸ்தகம் 15 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், போன வாரம் நம்ம பார்த்தோம் அந்த லூகா புஸ்தகம் 15 வசனம் 1 முதல் 10 முடிய எடுத்து நாம் வாசித்தோம். அதாவது பாவிகளை ஏற்றுக்கொள்கிறார், பாவிகளை ஏற்றுக்கொள்கிறான்னு சொல்லி ஒரு தலைப்பினை நம்ம பார்த்தோம். நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்கு இயேசு ஆண்டவர் அந்த இடத்துல பாத்தீங்களே ஒரு பெருமைக்காரர் கூட்டம், பரிசேயர்கள் வேதபாரர்கள் முறுமுறுத்து அங்க பாத்தீங்கன்னா லூகா 15:2 பாருங்க. அப்பொழுது பரிசேயரும் வேதபாரர்களும் முறுமுறுத்துன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது முறுமுறுத்துன்னா அதாவது ரொம்ப ஒரே அவரை குறித்து அவர் செய்யற காரியத்தை குறித்து ரொம்ப எதிர்ப்பு தெரிவிக்கிற அளவுக்கு அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். அந்த விதமான ஒரு 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 அவருடைய இருதயம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு இருதயமாக இருந்தது. யாருடைய இருதயம்? அந்த பரிசேயர்கள் வேதபாரருடைய இருதயம். அந்த தேவையுள்ள மக்கள், சுற்றியுள்ள இருக்கிற தேவையுள்ள மக்களை கண்டும் அவர்கள் புறக்கணித்தவர்களாக தான் இருந்தார்கள். அந்த பரிசேயர்கள் வேதபாரர்கள் அவருடைய புறக்கணித்தார்கள் தான் இருந்தார்கள். அவர்கள் அவிதமான தேவையுள்ள மக்களை கண்டு காணாதபடி அவர்கள் புறக்கணித்து உடனே அப்படியான பிள்ளைகளை ஏற்றுக்கொள்கிறவர்களையும் பார்த்து முறுமுறுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். போனரமா பார்த்தோம் இல்லைங்களா, இயேசுவானவர் எப்படிப்பட்டவர் சொல்லி பாவிகளை ஏற்றுக்கொள்ள. அதனால நீங்க பாத்தீங்கன்னா சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப இயேசுவானவர் சகல மக்களை ஏற்றுக்கொண்டாரு. ஆனா ஒரு கூட்ட மக்களோ அவங்க என்ன செஞ்சாங்க, புறக்கணித்தாங்க, முறுமுறுத்தாங்க, எகேஸ்டா இருந்தாங்க. என்னது பாவிகளையும் சகல ஆயக்காரையும் அவர்கள் இப்படியாக ஏற்றுக்கொள்றாரு, போய் அவங்க வீட்டுல போய் சாப்பிடறாரு அப்படின்னு சொல்லி கொண்டு புறம்பாய் பேசிக்கொண்டுதான் இருந்தார்கள். இயேசுக்கு எதிராக சொல்லிக்கொண்டேதான் இருந்தார்கள். அதுக்காகத்தான் நம்ம போன தர பார்த்தோம், அதுக்காக தான் அந்த மக்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்க முடியாதான் அந்த இயேசுவானவர் யாரு, இயேசுவானவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி காமித்தார். நம்ம போன தர பார்த்த ஒரு 2 அருமையான ஓமைகளை, ஆக்சுவலா மொத்தம் சொல்லப்போன 3 ஓமைகள் இந்த இடத்துல காமிக்கிறார். முதல் 3 ஓமைகளை நம்ம பாக்குறோம், ஒரு இல்லஸ்ட்ரேஷன், ஒரு 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 எடுத்துக்காட்டு காமிக்கிறார். இயேசுவானவர் யாரு, இயேசுவானவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு 3 ஓமைகளை அழகா படம் பிடித்து காமிக்கிறார். அதுல முதல் 2 ஓமைகளை நம்ம பார்த்தோம் போன வாரம் பார்த்தோமா இல்லையா, எப்படிப்பட்ட இயேசுவானவர் எப்படிப்பட்டவராய் காணப்படுகிறான்னு சொல்லி 2 ஓமைகள் குறித்து நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்குதா, ஒரு காணாமல் போன ஆடை குறித்து பார்த்தோம், அதே மாதிரி சமி ஒரு காணாமல் போன காசு குறித்து பார்த்தோம். எவ்வளவாய் தேடி கண்டுபிடிக்கும் வரைக்கும் அவர் விடவே இல்லை. அந்த மேய்ப்பனா சரி, அந்த பெண்மணியா சரி, தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் விடவே இல்லை. அந்த தேடி கண்டுபிடிச்ச பிறகுதான் அவர் பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி, ஆரவாரம். அந்த ஆடு ஒரே ஒரு ஆடு, 99 ஆடு வனாந்தரத்துல விட்டு அந்த காணாம போன ஒரே ஒரு ஆடை கொடுத்து எவ்வளோ அக்கறையும் பாரத்தையும் கொண்டு அந்த தேடி கண்டுபிடிச்சு கடைசியில தோல்ல போட்டு சந்தோஷமா ஆரவாரத்தோடு மகிழ்ச்சியோடு பெரிய சந்தோஷம். அப்ப நம்ம கத்துக்கிட்டோம் போனதுல, அப்படின்னா என்ன கத்துக்கிட்டோம், அதாவது மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லாத மக்கள் ஆண்டு விட்டுறாரு. மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லாத மக்கள் ஆண்டவர் விட்டுறாரு. இங்கேயும் மனம் திரும்ப அவசியம் இல்லாத மக்கள் இருக்கிறாங்க, இந்த உலகத்திலயும் இருக்கிறாங்க, ஆண்டு விட்டுறாரு. ஆனா யாரை ஆண்டவர் சந்திக்கிறாரு, யாரை அவரை ஏற்றுக்கொள்றாரு, மனம் திரும்பும்படியாக ஐயோ நான் ஒரு பாவி, ஐயோ நான் பாவத்துல விழுந்து போய் கிடக்கிறேனே சொல்லி உணர்ந்து அந்த பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படியான வாஞ்சியும் வைராக்கியத்தையும் கொண்டவர்களாய் அந்த மனம் திரும்பும்படியான ஒரு அவசியத்தை கொண்ட இறுதியம் இருக்கு பாருங்க. அவங்கதான் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், அவங்கதான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்களை ஆண்டவர் விடவே மாட்டார். எங்க போனாலும் விட மாட்டார், கேரளா போனாலும் கூட விட மாட்டார், பெங்களூர் போனா கூட விட மாட்டார், இனி லண்டன் போனா கூட விட மாட்டார். எப்படிப்பட்ட தேவையுள்ள ஆத்மா, ஏன்னா அந்த இருதயத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஆத்மா விட்டுவே மாட்டார். அவர் தம்முடைய அன்பை ஊற்றுகிறார். அவர் தம்முடைய அந்த ஆத்மாவுக்காக தான் அவர் உயிரையே கொடுத்தார். அப்படிப்பட்ட ஆத்மாவுக்காக தான் அவர் உயிரையே கொடுத்தார். எல்லாத்துக்கும் அவர் மறிக்கவே இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேதம் தெளிவா சொல்லுது, நீங்க ஒரு உபதேசம் சொல்றாங்க எல்லாத்துக்கும் ஆண்டவர் மறிச்சாரு. அப்படி மறிச்சா எல்லாரும் பரலோகம் போகணுமா இல்லையா, எல்லாம் பரலோகம் போகணுமா இல்லையா? அப்படி எல்லாருக்கும் மறிச்சா, எல்லாருக்கும் ஆண்டவர் மறிச்சா சொல்ல போனா எல்லாரும் ஆண்டவர் தேடி வராங்களா? அப்ப அவருடைய மரணம் துச்சமால ஆயிரும், ஒரு சில்லறத்தனமால ஆயிரும். அவர் காண்பித்த மரணம், அவர் கொடுத்த விலைக்குறைய சும்மா சாதாரணமா, சாதாரணமான விஷயமா? எவ்வளவா தங்களே தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார், எவ்வளவா தன்னுடைய உயிரே கொடுத்தார், எவ்வளவா தன்னுடைய உயிரை துறந்தாரா இல்லையா? அவருடைய அன்பு சும்மா சாதாரணமானதா, சீப்பானதா? இந்த உணர்ச்சி பூர்வமான சரீர்பூர்வமான அன்பா காமிச்சாரு, தியாகம், பெரிய தியாகம். தன்னுடைய உயிரை கொடுத்து தன்னுடைய மக்களை சந்தித்தார், ரட்சித்தார். அப்படிப்பட்ட அன்பை தான் போன தடவை பார்த்தோம், பாவிகளை நேசிக்கிறான்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மற்றொரு அருமையான ஒரு எடுத்துக்காட்டு, அதே அந்த அன்பை தான் அடுத்து ஒரு ஹோமையை சிந்தித்து பார்க்கிறோம், சிந்திக்க போகிறோம், அடுத்து ஒரு ஹோமையில சிந்திக்க போகிறோம். அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த அருமையான ஒரு ஹோமையை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது, ஒரு பாவியை நேசிக்கும் அன்பு என்ற தலைப்புல சிந்திக்க போகிறோம். பாவியை நேசிக்கும் அன்பு என்ற தலைப்புல சிந்திக்க போகிறோம். அங்க பாருங்களேன் அந்த சம்பவம், அந்த இடத்துல ஒரு அருமையான ஹோமையை அங்க பாச ஆண்டவா இயேசு கிறிஸ்தன் காமிக்கிறார் பாருங்களேன். அந்த அன்பை மறுபடியும் அந்த மக்களுக்கு அடித்து நொறு அந்த 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 முறுமுறுக்கிறாங்கல்ல, அந்த அந்த பாவியை நேசிக்காதபடி, அந்த அந்த தேவையுள்ள மக்களை அன்பு கூறாதபடி, அந்த தேவையுள்ள அந்த அந்த மனம் திரும்ப முடியான அவசியம் கொண்ட மக்களை புறக்கணித்து அந்த மக்களை பார்த்து மறுபடியும் அடிச்சு பேசுறார். கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னு சொல்லி அந்த ஓமியம் மூலமாக காமிக்கிறார். அப்ப பாருங்களேன் கடவுளுடைய அன்பு எவ்வளவு மகத்தான அன்பு. அதான் இன்னைக்கு நம்ம இதை சிந்திக்கும் பொழுது, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இதை சிந்திக்கும் பொழுது, ஆண்டவர் எவ்வளவா என்னுடைய வாழ்க்கையில இந்த அன்பை காமிச்சாருன்னு இன்னைக்கு ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு உட்கார்ந்துருப்பா என்றால், இதை நீ துச்சமா நினைக்காத, இதை சாதாரண நினைச்சிடாத. ஆண்டவர் எவ்வளவா என்னுடைய வாழ்க்கையில இந்த அன்பை காமிச்சான்னு நினை. ஒருவேளை ரட்சிக்கப்படாத இருப்பா என்றால், இனிமா இயேசுக்குள்ள வராதபடி இருப்பா என்றால், இதோ உன்னுடைய அன்பு, இதோ ஆண்டருடைய ஆண்டருடைய அன்பு உன்னிடத்தில் காண்பிக்கப்படுகிறது. ஆராய்ந்து பார், இதோ உன்னுடைய வாழ்க்கையில தான் ஆண்டவருடைய அந்த மகத்தான அன்பை காமிக்கிறார். அந்த அன்பை நீ சாதவன் நினைச்சிடாத, அந்த அன்புக்குள்ள ஓடிவா. ஆண்டவருடைய அன்பு பார்ப்போம். அந்த இடத்துல பாருங்களேன் ஒரு அருமையான ஓமையை காமிக்கிறார் பாருங்களேன். 11 பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமார் இருந்தார்கள். பின்னும் அவர் சொன்னது ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர் ஓமையை சொல்றார். அந்த இடத்துல பாருங்களேன், அந்த இடத்துல 2 குமார் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் 2 பேர். அவர்களில் இளையவன் தகப்பனையை நோக்கி, அந்த குடும்பத்துல மூத்தவன் ஒருத்தர் இருக்கான், இளையவன் ஒருத்தர் இருக்கான், சரிங்களா. மூத்த தம்பி ஒருத்தர் இருக்கான், சின்ன தம்பி ஒருத்தர் இருக்கான். அங்க பாருங்க, அந்த சின்ன தம்பி என்ன செய்யறான், அந்த குடும்பத்துல இளையவன் தகப்பனை நோக்கி, அந்த அவங்க அப்பாட்ட நோக்கி போறான், தகப்பனே ஆசையில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கு எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்று நிரப்ப ஆசையா இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசினால் சாகிறேன், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் மொக்கும்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமார் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரவன் அல்ல, உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் மக்கும்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேலும் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவது நான் பார்த்தேன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து இவனுக்கு கொடுத்து இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புஷ்டித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். இந்த அருமையான சம்பவத்துல முக்கியமா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஒரு கடவுளுக்கும், ஒரு அதாவது கடவுளுக்கு தூரம் போன பிள்ளைக்கு ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். கடவுளுக்கும் கடவுளுக்கு தூரம் போன ஒரு அந்த பிள்ளையானவனுடைய அந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல உரோமையா அந்த கடவுளுடைய அன்பு எவ்விதமாக காணப்படும் சொல்லி காண்பிக்கிறார். கடவுளுடைய அன்பு எவ்விதமாக காணப்படும் சொல்லி காண்பிக்கிறார். அங்க பாருங்களேன், இந்த இடத்துல முக்கியமான ஒரு முக்கியமாக இந்த இடத்துல முதல் முக்கியமாக அதாவது அந்த இடத்துல முதல் முக்கியமாக முதல் காரியமாக அந்த இடத்துல அங்க என்ன சொல்லப்படுறது, அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, அந்த இளைய குமாரன் அந்த அப்பாவை நோக்கி, அப்பா தகப்பனே என்னுடைய ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கு எனக்கு தர வேண்டும் என்றான். அங்க பார்க்கணும் முக்கியமாக அந்த இடத்துல ஒரு 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 மனிதனுடைய அங்க பாருங்க பொல்லாத இருதயத்தை அங்க பார்க்கலாம். ஒரு மனிதனுடைய பொல்லாத இருதயத்தை அந்த இடத்துல பார்க்கலாம். அங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த இடத்துல கடவுளை விட்டு தூரம் போன கடவுளை விட்டு விலகும்படியான இருதயத்தை தான் இந்த உலகத்துல நம்ம பார்க்கணும். இந்த உலகத்துல முதல் முக்கியமாக நான் பார்க்கும்படியான காரியம் என்ன தெரியுமா? கடவுளை விட்டு தூரம் போய் கடவுளை விட்டு விலகி முற்றிலுமாக தள்ளப்பட்ட ஒரு இருதயத்தை தான் இன்னைக்கு மனுஷன் கொண்டிருக்கிறான். இன்னைக்கு கடவுளை கொண்டிருக்கிற இருதயத்தை கொண்டிருக்கிறார்களா? சொல்லுங்க, கடவுளை கொண்டிருக்கிற இருதயத்தை கொண்டவர்களா இருக்கிறார்களா? இன்னைக்கு உலகத்துல கடவுளை அண்டி கொண்டு கடவுளுக்குள்ள வாழும்படியான இருதயத்தை கொண்டவர்களா இருக்கிறார்களா? இல்லவே இல்லை. அப்ப இந்த இடத்துல முதல் முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? ஒரு பாதையை சித்தரிக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த இளைய குமாரனை நாம் பார்ப்போம் என்றால் அந்த குடும்பத்துல அந்த ரெண்டு பசங்க, அதுல சின்னவனை குறித்து பாக்குறோம். அந்த இடத்துல அந்த சின்னவன் யாருக்கு ஒப்பிட்டு பேசப்படுறது? ஒரு பாவியான ஒரு மனுஷனை குறித்து ஒப்பிட்டு பேசப்படும். நல்லா புரிஞ்சுக்கோ, இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில கூட நீ ரட்சிக்கப்படாதபடி, இன்னுமாய் கடவுளை நோக்கி வராதபடி, கடவுளுக்குள் எழும்ப கூடாதபடி கடந்து போகிறாய் என்றால் உன்னையும் அவிதமாக தான் அந்த இடத்துல சித்தரிக்கிறது. இந்த இருதயம் ஒரு பொல்லாத இருதயம், இந்த இருதயம் ஒரு கடினமுள்ள இருதயம். அந்த இருதயம் அங்க பாருங்க, தகப்பனோடு ஐக்கியப்படக்கூடாதபடி, தகப்பனோடு நெருங்கி ஜீவிக்க கூடாதபடி, தகப்பனை அண்டி கொள்ள கூடாதபடி விட்டு விட்டு எழுத போறதா ஆசைப்படுது இல்லைங்களா? ஒரு பாவியுடைய இருதயம் கடவுளை அண்டி கொள்ள கூடாதபடி, ஒரு பாவியுடைய இருதயம் அந்த மெய்யான ஜீவன கடவுளை அண்டி கொள்ள கூடாதபடி, அவரோடு நெருங்கி ஜீவிக்க கூடாதபடி, அந்த ஐக்கியத்துல வளரக்கூடாதபடி, அந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்குது? துன்மார்க்கமான இருதயமா இருக்குது. ஒரு பாவை இருதயமா இருக்குது. ஒரு பாவத்துல மூழ்கி போன இருதயமா இருக்குது. அவன் தகப்பனை விட்டு விலகி போறான் என்றால் எவ்வளவு பெரிய பரதாபம் பாத்தீங்களா? இன்னைக்கு உலகம் எப்படிப்பட்ட உலகமா இருக்குது? கடவுளை விட்டு விலகி போகிற இருதயமாக தான் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு நீ உன்னுடைய இருதயம் எப்படி இருக்குது? இன்னைக்கு நீ உன்னுடைய இருதயம் எப்படி இருக்குது? இன்னைக்கு நீ ரட்சிக்கப்படாதபடிக்கு இனிமா நீ பாவத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பான் என்றால் நீனும் இந்த இளைய தம்பியும் இந்த இளைய குமாரனும் ஒண்ணு. ஏனென்றால் அவன் தகப்பனை விட்டு வெளில போனான், நீனும் கடவுள் விட்டு வெளியில போன ஒரு மனுஷனாய் தனிமைப்படுத்தப்பட்ட மனுஷனா தான் அந்த இடத்துல பாக்குறோம். ஆமா, அந்த இடத்துல ஒரு ஐக்கியமே இல்லை. கடவுளை அண்டி கொண்ட வாழ்க்கை இருக்குதா? அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள்? அதனாலதான் ஏசாய புஸ்தகம் 53 அதிகாரத்துல அந்த இடத்துல ஒரு வசனம் சொல்லி பாருங்க. ஏசாய 53 அதிகாரம் அவர்கள் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. 6 வசனம், நம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து. அங்க பாருங்க, ஏசாய புஸ்தகத்துல சொல்றாப்ல, ஏசாய புஸ்தகம் 53 அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். ஏசாய 53:6 வசனம், நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து. கவனிச்சீங்களா? ஒரு கடவுள் அற்ற, ஒரு மேய்ப்பன் அற்ற, ஒரு மேய்ப்பன் அற்ற கடவுள் அற்ற ஒரு மனுஷனுடைய இருதயத்தை தான் பாக்குறோம். இன்னைக்கு உலகம் எப்படிப்பட்ட இருக்கும்? இன்னைக்கு உலக மக்கள், இன்னைக்கு உலகத்துல இருக்க ஒவ்வொரு மக்கள் எப்படி இருக்காங்க? ஒரு மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போலதான் இருக்கிறார்கள். ஆமா, கடவுள் இல்லாதபடி, கடவுளை நோக்கி வராதபடி, கடவுளை அண்டிக்குள்ள கூடாதபடி, கடவுளுக்கு தூரம் போனவர்களாக பிரிக்கப்பட்ட ஒரு இருதயத்தை கொண்டவர்கள். அதனாலதான் சொல்லுது, நம்ம எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து திரிந்து அவனவன் தன் தன் வழியில் போனோம். எப்படிங்க? ஒரு பாவியுடைய இருதயம் தாங்க. இன்னைக்கு நீ ரட்சிக்கப்படாபடி மனம் திரும்பாபடி ஐயோ நீ உட்கார்ந்து கொண்டிருப்பா என்றால் தன் தன் வழியில போன இருதயத்தை கொண்ட மக்கள் தான். ஆமா, சுயம் போன வழியில, சுயம் போன போக்கிலே போய் கொண்டிருக்கிற வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு தன்மை கொண்ட இருதயம் தான் ஒரு பாவியுடைய இருதயம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடவுள் அற்ற இருதயம் யாரங்க இல்ல? கடவுள் அற்ற இருதயம் பாருங்களேன். அவனுடைய சூழ்நிலை தான், அவனுடைய இருதயம் எவ்வளவு பொல்லாத இருதயமா இருக்கு பாருங்க. அவன் தகப்பனை விட்டு வெளில போகாத ஆசைப்படுறான். தகப்பனுடைய பாதுகாப்பு தேவையில்லை, தகப்பனுடைய அரவணைப்பு தேவையில்லை, தகப்பனுடைய ஆலோசனை தேவையில்லை, தகப்பனுடைய கண்காணிப்பு தேவையில்லை, தகப்பனுடைய உறவு தேவையில்லை, ஐக்கியம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அப்ப 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 ஒரு பாவியுடைய இருதயம் அதுதான். அவன் கடவுளுடைய பேச்சுக்கு வரமாட்டான், கடவுளுடைய ஐக்கியம் கிடையாது, கடவுளுடைய பாதுகாப்பு கிடையாது, ஏஷ்டம் நான் செய்வேன் அப்படித்தானே இன்னைக்கு ஒரு மனுஷனுடைய இருதயம் போய் கொண்டிருக்கிறது. கடவுள் அற்ற இருதயம் கொண்ட மனுஷனுடைய இருதயம் அதுதான் சுயம் போன போக்கிலே. அதனாலதான் எபேசு சபைக்கு பவுல் எழுதுறார், தெல்ல தெளிவாக நம்ம படிக்கிறோம், நமக்கு தெரியும், நாம் அக்கிரமங்களாலும் மரித்தவர்களா இருந்த நம்மை அங்க அந்த இடத்துல என்ன சொல்லுது? அக்கிரமங்களால். ஏனென்றால் அந்த பாவியான இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? அக்கிரமங்களாலும் மரித்தவர்களாயும், அக்கிரமங்களாலும் பாவங்களினாலும் மரித்து போன மக்களா. அது மாத்திரமா? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றுபடியாகவும், கணிச்சீங்களா, இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றுபடியாகவும் கீழ்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றுபடியாகவும் பிசாசு கடுத்த உலக வழிக்கு சுய வழி. அங்க பாருங்க, அந்த இடத்துல எல்லாமே வருது பாருங்க. 2 வசனத்திலயும் வருது, 3 வசனத்திலயும் வருது. இப்போ ஒரு பாவியான மனுஷனுடைய வழி எப்படிப்பட்ட வழியை நோக்கி போறான்? இவ்வுலக வழியை தேடி போறான். அது மாத்திரமா? இப்பொழுது கிரியேச்சகர் ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய ஆவிக்கேற்று ஆகாயத்து அதிகார பிரபுனா பிசாசு, பிசாசு வழியை தேர்ந்து கொள்றான். மூணாவது வசனம், அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முக்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினர்களை செய்து தன்னுடைய மாம்சத்தின் வழியாக போறான். The way of the flesh, the way of the devil, the way of the world, உலகத்தின் வழி, மாம்சத்தின் வழி, பிசாசின் வழியை தேர்ந்தெடுத்து போற மனுஷன் தான் இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு பாவியுடைய இருதயாதாங்க, ஒரு பாவியானுடைய இருதயாதாங்க. அவருடைய வழியில கடவுளை அண்டிக்கொண்டு கடவுளுக்கு கீழ்ப்படிந்து கடவுளுடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு கடவுளுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து கடவுளுடைய பாதுகாப்புக்குள்ள வாழணும்னு இருதயமே இல்ல. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? இதோ இப்படிப்பட்ட இருதயம், துன்மார்க்கமான இருதயம், பாவ இருதயம். அவருடைய வழி எப்படி இருந்துச்சுனோ எபேசஸ் அப்படிக்கு பவுல் எழுதுறார், முன்னொரு காலத்துல எப்படி பார்த்தீங்க? மாம்சத்தின் வழி, சுய வழி, உலகத்தின் வழி, பிசாசு வழியில போகிற இருதயமா இருந்துச்சு. அதனாலதான் அவன் பகா, ஏன் அதனாலதான் அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் எப்படின்னா மரித்து போய் கிடக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு இதயத்தை படம் பிடித்து காமிக்கிறார் பாத்தீங்களா? சரிங்க, ரெண்டாவது குறிப்பு போலாம். ரெண்டாவது குறிப்பு, இப்படிப்பட்ட பயங்கரமான பாவ இருதயம் அங்க பாருங்களேன், அவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்குமா? சமாதானம் இருக்குமா? சந்தோஷம் இருக்குமா? சமாதானமே இருக்கவே இருக்க. நல்லா புரிஞ்சுக்கோ, இன்னைக்கு நீ ரட்சிக்கப்படாதபடி பாவ இருதயத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பா என்றால், இன்னைக்கு ஒருவேளை நீ ரட்சிக்கப்படாதபடி இயேசுவை அறியாதபடி இனமாய் பாவ இருதயத்தை கொண்டவனா இருப்பா என்றால், நீ இயேசு கடவுளற்ற ஒரு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை கொண்டிருக்கிற, இதோ சுய வழியில, மாம்ச வழியில, உலக வழியில, பிசாசு வழியில போற மனுஷனாக உட்கார்ந்துருக்கிற, இப்படிப்பட்ட சுயம்போன வாழ்க்கையில போகிற மனுஷன் சமாதானம் இருக்க முடியுமா? ஒருவேளை காசு இருக்கலாம், சந்தோஷம், ஒருவேளை காசு இருக்கலாம், ஒருவேளை ஆடம்பரம் இருக்கலாம், ஒருவேளை கொளிக்கலாம், ஒருவேளை மாடி 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 மேல மாடி, மாடி மேல மாடி, மாடி மேல மாடி கட்டிட்டே போகலாம், கட்டிட்டே போகலாம். இந்த நேசத்துல நானும் பிரதரும் நான் சேலம் போயிட்டு இருந்தோம், பிரதர் டக்குன்னு பார்த்துட்டு, பாருங்க பாஸ்டர் மூணே மூணு சென்ட்ல எவ்வளவு பெரிய மாடி கட்டிட்டு போறான் பாருங்க. பயந்துக்க நான் பேசுறேன், இந்த உலகத்துல எத்தனை காரியங்கள், அவங்க கொளிக்கலாம், பணம் வச்சிருக்கலாம், அந்த பெரிய சிட்டியில அந்த சின்ன ஒரு இடத்துல அப்படியே மாடி மேல மாடி, ஏன்னா அது சென்டரான பிளேஸ் ஆச்சு, அந்த இடம் சென்டரான பிளேஸ் ஆச்சு, வியாபார ஸ்தலம் மிகுந்த பிளேஸ், வியாபார ஸ்தலம் கொண்ட இடம், வியாபாரங்கள் பெருகி போய்கிட்டு இடம் ஆயிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட இடத்துல நம்ம சும்மா ஒரே வீடு கட்டினா போதுமா? மாலை மாடி மேல மாடி மேல மாடி மேல கட்டி ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை வாடகை கொடுக்கலாம், செகண்ட் ஃப்ளோரை பேங்க் கொடுக்கலாம், செகண்ட் தேர்ட் ஃப்ளோரை ஏதோ காலேஜ் பாய்ஸ் தங்கிறதுக்கு ஹாஸ்டலா கொடுக்கலாம், இப்படி பல திட்டங்கள், கொளிக்கலாம், ஆடம்பரமா வாழலாம், என்னென்னமோ காசு வச்சிருக்கலாம். இதோ பாத்தீங்கள பாவ இருதயம், இப்படிப்பட்ட இருதயம் அங்க பாருங்க. இவனுடைய வாழ்க்கையில அங்க என்ன செஞ்சான், அவன் என்ன செஞ்சான்? பொல்லாத இருதயம், கடினப்பட்ட இருதயம், கடவுள்கிட்ட பிரிந்து போகும்படியான இருதயத்தை கொண்ட மனுஷன், ஆஸ்தியை எடுத்துக்கொண்டு எங்க போனான்? அங்க பாருங்க, லூக்கா புஸ்தகம் 15 இரண்டாவது பகுதியாக நாம் அந்த பாவிய பாவ வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். இரண்டாவது பகுதியாக அந்த பாவ வாழ்க்கையினுடைய அந்த கடவுளற்ற, கடவுளற்ற விளைவு அங்க பாருங்க, என்ன சந்தோஷம், கடவுளற்ற ஒரு வாழ்க்கையின் விளைவு என்ன சந்தோஷம் இருந்துச்சு அங்க பாருங்களேன். அந்த இடத்துல அந்த 13 வசனம், லூக்கா 15:13, அந்த ஆஸ்தியை எடுத்துக்கொண்டு தன்னுடைய சொத்து, அப்பா கொடுத்த சொத்தை பிடுங்கிட்டு போயிட்டான். சரிங்க, அவன் காசு சந்தோஷம் கொடுத்துச்சா? என்ன நடந்துச்சு அங்க பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு, அடே அப்பா எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு, he gathered all together, எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டான். ஆஹா, செம சந்தோஷம், செம மகிழ்ச்சி, இதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்கும்? என் ஃப்ரெண்டு சொன்னதெல்லாம் என்ஜாய் பண்ணுவேன், என் ஃப்ரெண்டு காமிச்சதெல்லாம் என்ஜாய் பண்ணுவேன், என்னுடைய நண்பன் இதெல்லாம் இருக்கடா அதெல்லாம் இருக்கடா சொன்னதெல்லாம் நான் என்ஜாய் பண்ணுவேன் சொல்லிக்கொண்டு ஒரு பெரிய ஒரு பிளானே வச்சிருந்துருக்கலாம் இல்லைங்களா? ஒரு பெரிய திட்டமே வகுத்துருந்துருக்கலாம் இல்லைங்களா? எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டானோ, எல்லாவற்றையும் வாங்கிட்டு போயிட்டான், எல்லாவற்றையும் சுருட்டிட்டு போயிட்டான் அப்படி சொல்லுவாங்களா இல்லையா? கவனிச்சிங்களா? எல்லாவற்றையும் சுருட்டிட்டு போயிட்டான். செம ஜாலி, இதோட வேற ஜாலி நினைச்சான். அங்க பாருங்க என்ன நடக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பாவ மனுஷன், கடவுள் அற்ற இருதயம், கடவுள் இல்லாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன இல்லைங்க, என்ன இல்லைங்க? ஏசாயா புஸ்தகத்துல என்ன அழகா சொல்லுது, 57:21 வசனம், ஏசாயா புஸ்தகம் 57:21 வசனத்துல துன்மாக்கனுக்கு தெல்ல தெளிவா சொல்லுது. ஏசாயா புஸ்தகம் 57:21, துன்மாக்கனுக்கு, ஏசாயா 57:21, துன்மாக்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கவனிக்கிறீங்களா? துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கையில என்ன சமாதானம் இருந்துச்சு? அங்க பாருங்க என்ன இருக்கு, அங்க பாருங்க, அங்க என்ன சொல்லுது, அங்க இடத்துல அங்க பாருங்க. சில நாளைக்கு பின்பு அவன் தூர எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு தூர தேசத்துக்கு போய் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான். பக்கத்து ஊருக்கு போனானா? அவன் கூட இந்த பக்கத்து ஊருக்கு போனானா? அதெல்லாம் சரிபட்டு வராது. ஐயோ, இங்க இங்க உட்காந்தா நச்சு 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 தொண்டிட்டு நச்சு சொல்லுவாங்களா இல்லையா? ஐயோ, பக்கத்து ஊருக்கா? ஐயோ, அவ்வளவுதான், ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா போய் போட்டு கொடுத்துருவான், அப்பாட்ட போய் போட்டு கொடுத்துருவான், சொல்லுவாங்களா இல்லையா? பக்கத்து இருக்கு, அதெல்லாம் சரிப்பட்டாரு. நச்சு 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 தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க, தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நம்ம என்ன பண்ணலாம்? ஏய் மச்சான், காசு கழிச்சிச்சு, சொத்தே என் கையில தான், வா, நம்ம எங்க போலாம், சிங்கப்பூருக்கு போயிடலாம். அப்படிதான் பிளான் பண்ணிக்கலாம். தூர தேசத்துக்கே போயிட்டாங்க, தூர தேசத்துக்கே போயிட்டான், கண்காணாத இடத்துக்கு போயிட்டான், கண்காணாதாக கண்காணாத இடத்துக்கு போயிட்டாங்க. அப்ப இங்க பாக்குற அந்த இடத்துல அவங்களுடைய அங்க பாருங்க, அவனுடைய எவ்வளவு பெரிய என்ஜாய்மெண்ட் நினைச்சான். தூர தேசத்துக்கு போனான், அப்புறம் என்ன பண்றான்? தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்க எப்படி இங்க வாழ முடிஞ்சா, அங்க எப்படி வாழ முடிஞ்சா, சந்தோஷமா வாழ முடிஞ்சா? இருக்கலாம், காசு இருந்துச்சு, ஆஸ்தியே வாங்கிட்டு போயிட்டான், சந்தோஷமா, நிச்சயமா சந்தோஷமா, சந்தோஷமா அவன் வாழ்ந்திருக்கலாம். அந்த காசை வச்சுட்டு பயங்கர என்ஜாய் பண்ணிருக்கலாம், தனி அடிச்சிருக்கலாம், விபச்சாரத்துல விழுந்திருக்கலாம். ஆமா, சந்தோஷம். அங்க என்ன சொல்லுது பாருங்க, ஒரு வசனம் வசனம், அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி, அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி. அங்க என்ன சொல்லுதுங்க? துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி, துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி. எப்படிங்க? பொல்லாத ஒரு வாழ்க்கை, பயங்கரமான பொல்லாத வாழ்க்கையை வாழ்ந்தான். அந்த காசை வச்சுட்டு என்னத்தை வாழ முடிஞ்சு? நேர்மையா, உண்மையா, கடவுளுக்கு பிரியமா வாழ முடியுமா? சான்ஸே இல்லை. இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில, கடவுள் அற்ற வாழ்க்கையில, அவன் காசு எதைதான் சம்பாரிச்சு கொடுக்கும்? பாவத்தை தான் சம்பாரிச்சு கொடுக்கும், பாவ வழியெல்லாம் தேர்ந்தெடுக்கும். ஆமா, அவனுடைய இறுதி எப்படிப்பட்ட இறுதியும், அவருடைய இறுதி எப்படிப்பட்ட இறுதியும், பாவ இறுதியும், பொல்லாத இறுதியும், துன்மார்க்கமான இறுதியும், இப்படிப்பட்ட இறுதி வச்சுட்டு அவன் சந்தோஷமா வாழ முடியுமா? ஆகவே நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு இறுதியுடைய வாழ்க்கையில அவன் காசு இருக்கலாம், தோட்டம் இருக்கலாம், அந்த காபி தோட்டம், மிளகு தோட்டம், வளர்ச்சி போட்டு ஏக்கர கணக்கா சம்பாதிக்கலாம், என்ன காசு இருந்த என்ன பிரயோஜனம்? வசனம் சொல்லுது, பொத்தல் பையில போட்ட மாதிரியும் வசனம் சொல்லுது. ஆமா, அங்க ஒரு இடத்துல சொல்லுது, பொத்தல் பையில போட்டோம், தங்க மாட்டேது, நிக்க மாட்டேது, திருப்தி இல்ல. பாருங்க, அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு பரிதாபமா காட்சி அளிக்கிறது பாருங்க. துன்மாக்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான், தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். ஐயோ, எவ்வளவு கொடிய ஒரு பாவ வாழ்க்கையில வாழுறான் பாருங்களேன். துன்மாக்கமான வாழ்க்கை, வேசித்தனத்தையும், ஐயோ பயங்கரமான ஒரு பாவத்திலையும் விழுந்து போய், ஐயோ தேவனற்ற ஒரு மனுஷனாக இந்த இடத்துல காட்சி அளிக்கப்படுது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு பாவால், கரடு முரடான வாழ்க்கை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசு இல்லாத வாழ்க்கை அந்த இடத்துல கரடு முரடான வாழ்க்கை, கடினமான வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கையில, ஆமா, அவருடைய வாழ்க்கையில காசு இருக்கலாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, காசு இருக்கலாங்க, ஐயோ சொத்து, ஏகப்பட்ட சொத்து வச்சிருக்கலாங்க, காபி தோட்டம், மிளகு தோட்டம், என்னென்னமோ வச்சிருக்கலாங்க. அவனுடைய வாழ்க்கையில என்னென்னமோ வச்சிருக்கலாம், நகர்ந்துட்டு சேர்த்து, ஆனா யார் இல்லைங்க, யார் இல்ல, இயேசு இல்ல, கடவுள் இல்ல, ரட்சிப்பே இல்லைங்க, ரட்சிப்பே இல்ல, ரட்சிக்கப்படவில்லை. ஒரு உள்ள கிறிஸ்தவனா கூட இருக்கலாம், ஆமா, பாரம்பரிய கிறிஸ்தவனா கூட இருக்கலாம், சும்மா நானும் கோயிலுக்கு போறேன்னு சொல்லி சாமி 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 கும்பிடலாம், ஆனா என்ன இல்ல, ரட்சிப்பே இல்ல, ரட்சிக்கப்படவே இல்ல, ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஐயோ, எவ்வளவு கொடூரம், எவ்வளவு கொடூரம். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு கொடூரமான வாழ்க்கை, கரடு முரடான வாழ்க்கைங்க, நிம்மதியே இல்லைங்க, கரடு முரடான வாழ்க்கைங்க. ஆமாங்க, ரட்சிக்கப்படா அப்படி கூட இருக்கலாம், ஒரு பைபிள் வச்சுக்கலாம், சில டாலர் தொங்க போட்டுக்கலாம், நானும் இயேசு கும்பிட்னு சொல்லலாம், அவங்களுடைய வாழ்க்கையில என்ன இல்லை, மனம் மாற்றம் இருந்திருக்காது, ரட்சிக்கப்பட்டிருக்கவே மாட்டாங்க, இயேசு பாவ மன்னிப்பை பெற்றிருக்க மாட்டாங்க, பாவ மன்னிப்பு பெறாத இருதயம், பாவ இருதயம். அப்படிப்பட்ட இருதயம் அங்க பாருங்க, நீதிமொழிகள் புத்தகத்துல 13 அதிகாரத்துல பாக்குறோம். நீதிமொழிகள் புத்தகம் 13 அதிகாரம், நீதிமொழிகள் 13:15, எவ்வளவு பரிதாபம் பாருங்க. நீதிமொழிகள் புத்தகம் 13:15 வசனம், நற்புத்தி தயை உண்டாக்குமா? நற்புத்தி தயை உண்டாக்கும் சொல்லுது, ஆனா துரோகிகளுடைய வழியோ, the way of transgressors, the way of transgressors, துரோகிகளுடைய வழியோ. எப்படிப்பட்ட வழி? நீதிமொழிகள் 13:15 அங்க என்ன சொல்லுது? துரோகிகளுடைய வழியோ கரடு முரடானது. ஐயோ, the way of transgressors is hard, கொடியமானது, கடினமானதுங்க. அந்த இடத்துல என்ன சந்தோஷம் இருக்கும், என்ன சமாதானம் இருக்கும்? இயேசுவை அறியாதபடி, இயேசுக்குள்ள வராதபடி, ரட்சிக்கப்படாதபடி வாழ்க்கை கரடுமுரடான வாழ்க்கை. ஆக இன்னைக்கு உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில அவன் எதை தான் பண்றான்? அழிவை, அதாவது மாம்சத்துக்கென்று நீ அழிவு, அதாவது என்ன சொல்லுது, வசனம் சொல்லுது பாருங்களேன். ஒரு வசனம் நம்ம கலாத்தியர் புஸ்தகத்துல நம்ம படிக்கிறோமே, கலாத்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரத்துல ஒரு வசனம், 8வது வசனம், கலாத்தியர் 6:8, தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான். அவன் என்ன செய்யறான்? மாம்சத்தின்றி விதைக்கிற மனுஷன் தான். அதனால எதைதான் அறுக்கிறான்? நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. ஒரு பாவியான மனுஷனுடைய வாழ்க்கை எங்க போயிட்டு இருக்கிறான்? நரக வாழ்க்கை, நரக வேதனை. இங்கேயும் வேதனை, வரப்போகிற வாழ்க்கையும் வேதனை. எவ்வளவு ஒரு கொடிய ஒரு வாழ்க்கை பாருங்களேன். இங்கேயும் நரக வேதனை அனுபவிக்கிறோம் உலகத்துல. அதான் சொல்லுது, தெளிவா சொல்லுது, the way of transgressors is hard. கரடுமுரடான வாழ்க்கை, கரடுமுரடான பாதை. இவ்வளவு கடினமான ஒரு வாழ்க்கை பாத்தீங்களா? வேதனை அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க உலக வாழ்க்கையில வேதனை அனுபவிக்கிறான், வரப்போகிற வாழ்க்கையும் என்ன செய்யறான்? மாம்சத்தின் விதைக்கிறவன், மாம்சத்தின் விதைக்கிறவன் அது என்ன செய்யறான்? மாம்சத்தினாலே விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், அந்த நித்தியமான அழிவை சந்திக்கிறான். இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு கொடிய பாவிதான் இந்த இடத்துல நம்ம பாக்குறோங்க. இப்படிப்பட்ட பாவ மனுஷனுடைய இருதயம் என்ன சந்தோஷம் இருந்துச்சு? இதோ படம் பிடித்து, இந்த உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கை குறித்து அழகா படம் பிடித்து காமிக்கிறதுதான் சொல்லுது. புரியுதுங்களா? இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில சிந்திச்சுப்பார். இன்னைக்கு நீ ஒரு பாவியா உட்கார்ந்துருப்பா என்றால் உன்னுடைய பாவ வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். உடனே காசு வச்சுக்கலாம், சொத்து வச்சுக்கலாம், தோட்டம் வச்சிருக்கலாம், என்னென்னமோ வச்சிருக்கலாம். ஆனா உன்னுடைய பாவ வாழ்க்கை, உன்னுடைய கடவுளை விட்டு தூரமாய் போகிற வாழ்க்கையுடைய விளைவு இதுதான். டோட்டலி செப்பரேட்டட் ஃப்ரம் காட், கடவுளை விட்டு தூரமாய் பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, அவ்வளவுதான். எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கும்? சந்தோஷம் இருக்குமா? சமாதானம் இருக்குமா? இதோ அங்க பாருங்க, அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு பரிதாபமா இருக்கு பாருங்க. அவங்க செய்யறான் பாருங்க, அவன் காசு என்ன காப்பாத்து வச்சுங்க? எனக்கு காசு காப்பாத்தும், என் மாமா மச்சான் காப்பாத்துவான், என்னுடைய சொந்த பந்தம் காப்பாத்தும், என்னுடைய நண்பர்கள் காப்பாத்துவார்கள் சொல்லி நம்பி போனானே. இந்த பாருங்க, இழந்து போய் நிக்கிறான் பாருங்க, ஏமாந்து போய் நிக்கிறான் பாருங்க. அங்க பாருங்க எவ்வளவு பரிதாபமான ஒரு வாழ்க்கை பாவியனுடைய இருதயம் பாத்தீங்களா? ஒரு பாவ மனுஷனுடைய வாழ்க்கை பாத்தீங்களா? அங்க பாருங்க, எல்லாவற்றையும் செலவழித்துட்டான். செலவழித்த பின்பு 14வது வசனத்துல அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. கவனிச்சீங்களா? அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஆஹா, சிங்கப்பூர்னு நினைச்சீங்கடா, அடேயப்பா என்ன பெரிதான நகரம், அடேயப்பா துபாய்னு சொன்னாங்களேடா, அடேயப்பா பஹ்ரைன் சொன்னாங்களேடா, அடேயப்பா லண்டன் சொன்னாங்களேடா, இப்படி சொன்னாங்க நினைச்சிட்டு போறாங்களா இல்லையா? போய் பார்த்தாதான் தெரியுது அங்க எவ்வளவு படு கஷ்டமான வாழ்க்கை. தெரியுதா இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, பொண்டாட்டி இப்படிலாம் ஓட்டிட்டு தூர தேசத்துல போய் வேலை பார்க்க போறாங்க. அங்க போய் பார்த்தாலும் தெரியுது, நினைச்சே பார்க்காத அளவுக்கு பயங்கரமான கடினமான வேலை, கொடிய வேலை. செய்றாங்களா இல்லையா? நினைச்சே பார்க்காத அளவுக்கு, நினைச்சே பார்க்காத அளவுக்கு, நினைச்சே பார்க்காத கடினமான வேலை, கொடிய வேலை. ஆமாங்க, அவங்களுக்கு சாப்பாடு வர்றதே பெரிய கஷ்டமா இருக்குது. பொண்டாட்டி பிள்ளைங்க அனுப்பணும்னு நினைச்சாலும் அனுப்ப முடியல. அப்படிலாம் நினைச்சிட்டு நீங்க போறாங்க கடைசில. இன்னைக்கு நிறைய பேர் போறாங்க தூர தேசத்துக்கு, நினைச்சிட்டு போறாங்க கடைசில. நினைச்ச மாதிரி நடக்குதா? நடக்குதா? தான் பிளான் பண்ண மாதிரி நடக்குதா? அங்க பாருங்க, இந்த மனுஷனும் நினைச்சான், ஆ தூர தேசம், ஏய் சிங்கப்பூர்டா சூப்பரா இருக்கும்டா, பயங்கரமா இருக்கும்டா நினைச்சான், ஏய் லண்டன்டா சூப்பரா இருக்கும்டா, ஜாலியா என்ஜாய் பண்ணா, ஏய் பெங்களூருடா சூப்பரா இருக்கும்டா, ஏய் சென்னைடா சூப்பரா இருக்கும்டா, என்ன வாழ்வு, செம வாழ்வுடா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா? உட்காந்துட்டு இருக்கியா? உன் நினப்பெல்லாம் பொழப்பும் மண்ணை போட்டுரும், அவ்வளவுதான். அந்த இடத்துல பாருங்க, அவன் நினைச்சதெல்லாம் நினப்பு நடந்துச்சா? அவன் நினைச்ச மாதிரி நடந்துச்சா? ஒரு பாவியுடைய இருதயம் அப்படிதான், அவன் நினைக்கிறதெல்லாம் நடக்கவும் நடக்காது. கடை நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவனுடைய வாழ்க்கையில சின்னாபின்னமாக்கப்பட்டு கடைசியில் அவன் நினைச்சதெல்லாம் நடக்கவே இல்லை. நினைச்சான், அங்க பாருங்க, ஆக ஓகமாக நினைச்சான், அங்க போய் திடீர்னு நினைச்ச மாதிரி நடக்கவே இல்லை. என்ன நடந்துச்சு? சாப்பாட்டுக்கே வழி இல்லாம பொழப்பு தேடினான், சாப்பாட்டுக்கே வழி இல்லாம போச்சுங்க. என்ன நடந்துச்சு? தேசத்துல பெரிய பஞ்சமே, படுக்கை வழியிலாம போயிடுச்சு. நினைச்ச மாதிரி நினைக்கவே இல்லை, பெரிய பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் மாத்திரம் இல்ல, அந்த இடத்துல குறைவுபட தொடங்கி, அந்த இடத்துல அவன் குறைவுபட தான் வச்சிட்டு இருக்கிறதெல்லாம் குறைஞ்சி குறைஞ்சிட்டே இருந்துச்சு. எத்தனை காலம் சேர்த்து வச்சுட்டு போனது, சுட்டிட்டு போனதுதான் குறைவுபடாம இருக்குமா? எல்லாம் குறைவுபட்டே தொடங்கிச்சு. சாப்பாட்டுக்கு வழி இல்ல, கொஞ்சமா சேர்த்து வச்சுட்டு போனதெல்லாம் எல்லாம் காலியானுச்சு. அப்புறம் பாருங்க, வேற வழி இல்ல. அந்த தேசத்துக்கு போனா அந்த நாட்டுல போய் ஒரு மனுஷன் போய் தங்கிக்கிட்டான், ஒட்டி கொண்டான்னு சொல்லுது. அந்த குடியானவன் அவனை என்ன வேலைக்கு கொண்டாங்க? தான் ஐயா ஐயா கொஞ்சம் எனக்கு வேலை கொடுங்க ஐயான்னு கேட்டிருப்பான் போல இருக்கு. ஐயா எனக்கு வேலை கொடுங்க. அப்ப அந்த மனுஷன் என்ன வேலை கொடுத்தான், போய் பன்றிய போய் மேய்டா, பன்னியை மேய்டான்னு சொல்லிட்டான். அப்புறம் பாருங்க அந்த பன்றி மேய்க்கிற தொழில ஈடுபட்டவர் கூட திருப்தி இல்லைங்க. அங்க பாருங்க, கூடியானோன் அவன் தன் வயலில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான், அப்பொழுது பன்றிகள் திங்கிற தவிட்டனால தன் வயிற்று நிரப்ப ஆசையா இருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. ஐயோ பசி பட்டினி உயிரை போகுது, அந்த பன்றி சாப்பிட தவிட்டு கூட எவனும் கொடுக்க மாட்டான். அந்த மாதிரி கொடிய பஞ்சம் அவனுடைய வாழ்க்கையில. பாருங்க, இயேசுவை விட்டு இயேசு இல்லாதபடி கடவுள் இல்லாதபடி ஒரு பாவியனுடைய வாழ்க்கை எவ்வளவு பரிதாபம் பாத்தீங்களா, எவ்வளவு பரிதாபம். அவனுடைய வாழ்க்கை ஆத்மா வறண்டு போய், அவனுடைய ஆத்மா செழிப்பு இல்லாதபடி, அவனுடைய வாழ்க்கையில கரடு முரடான வாழ்க்கை, மாம்சத்தின் விதைக்கிறான், பாவத்தை தான் சம்பாதிக்கிறான், பாவம் மேல பாவம் பண்ணிட்டு அவனுடைய வாழ்க்கையில என்ன சந்தோஷம் அடைஞ்சான், காசு காசுதான் எடுத்துட்டு போனான், அதனால சந்தோஷம் பார்க்க முடிஞ்சா, நினைச்ச மாதிரி நடந்துச்சா சொல்லுங்க. இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு நீ இயேசுவை அறியாதபடி இயேசுக்குள்ள வராதபடி இருப்பான் என்றால் உன் வாழ்க்கை இப்படிதான். ஜாக்கிரதையாரு, சிந்திச்சு பாரு, உன்னுடைய வாழ்க்கை நல்லா சிந்திச்சு பாரு. உன்னுடைய வாழ்க்கையில நீ என்ன செய்யணும், என்ன செய்யணும், அப்படியே உட்காந்துருந்தானா, அதான் ஒரு உன் முக்கியமான காரியம். அடுத்த காரியம் பார்க்க போறோம், அடுத்த காரியம். இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில இப்படியாக இயேசுவை தூர தூக்கி போட்டு புறம்பே போன வாழ்க்கை சமாதானத்தை பார்க்க முடியாது, சந்தோஷத்தை பார்க்க முடியாது, ஐயோ நிம்மதி இல்லாத வாழ்க்கை. இப்படிப்பட்ட நிம்மதியை இழந்து தவிக்கிற ஒரு மனுஷனா இருப்பான் என்றால் அந்த மனுஷனும் ஒரு விதமான ஒரு நிம்மதி இல்லாதபடி, நிம்மதி இல்லாதபடி ஐயோ துவண்டு போய் நொந்து நசிந்து போய் குற்றீராக்கப்பட்ட வேலையில தான் ஒரு காரியம் நடந்துச்சு. அதுதான் 17வது வசனம் அங்க பாருங்க, ஒரு காரியம் நடந்துச்சு. அந்த என்ன நடந்துச்சு, 17வது வசனம் அங்க பாருங்க, 17வது வசனம் அவனுக்கு, அடேப்பா முக்கியமான ஒரு காரியம் நல்லா புரிஞ்சுக்கா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு புத்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசினால் சாகிறேன், நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் மொக்கும்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரவன் அல்ல, உம்முடைய கூலிக்காரன் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். அந்த இடத்துல முக்கியமான ஒரு காரியம் நடந்துச்சுங்க. ஐயோ ஒரு பாவ மனுஷன் அங்கு சித்தரிக்கப்படுகிறது பார்த்தோம், ஐயோ தூர தேசத்துக்கு போய் பாவத்துல விழுந்து போய் நாரி போய் கடந்தான், சின்ன பண்ணமாக்கப்பட்ட மனுஷனா இருக்கிறான். ஐயோ இதை எதை காட்டுகிறது, கடவுள் அற்ற ஒரு வாழ்க்கை, கடவுளை விட்டு தூரமாய் விலகி போன ஒரு பாவ மனுஷனை காட்டுகிறது. இந்த பாவ மனுஷன் என்ன செய்யறான், அடுத்தது என்ன செய்யறான், ஐயோ நொந்து நாளுக்கு நாள் நொந்து 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 நூலா போய் கொண்டிருந்த வேலையில அவனுக்கு அப்பதான் ஒரு புத்தி தெளிகிறது, அப்பதான் அவன் புத்தி வருகிறது, அப்பதான் ஒரு புத்தி யோசிக்கிறான். என்ன தெரியுமா யோசிக்கிறான், நல்ல ஒரு அருமையான யோசனை இல்லையா. இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில இந்த யோசனையை பெற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில விதமான பாவம் மேல பாவம் மேல பாவம் மேல செஞ்சு கொண்டு இன்னுமாய் அதனுடைய சாபத்தை வாங்கி கொண்டு உட்கார்ந்து விட்டுட்டு ஐயோ ஒரு யோசனையா ஒரு புத்தியா செயல்படுறது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கு நீ அந்த யோசனையை செய்யறாயா, அந்த யோசனை இருக்குதா, என்ன என்ன தெரியுமா யோசிச்சான், புத்தி தெளிந்த போது அவனுக்குள்ள பேசுறான், ஐயோ அந்த என்ன சொல்றான் பாருங்க, அவன் என் தாப்பனுடைய கூலிக்காரன் எத்தனையோ பேர் வேலையை வச்சிருக்கிறாங்க, ஐயோ எங்க அப்பா வீட்டுல எத்தனையோ பேர் வேலைக்கு வச்சிருக்கிறாங்க, அவங்க எல்லாம் நல்லா சாப்பிடுறாங்க, நல்லா கூலி வாங்குறாங்க, ஐயோ எத்தனையோ சந்தோஷம் இருக்குது, நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவரே, நான் என்ன பண்ணுவேன் தகப்பனே சொல்றான், நான் போய் அந்த பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கும்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உங்களுடைய பிள்ளைன்னு சொல்றது கூட நான் தகுதி இல்லை, என்ன உம்முடைய கூலிக்காரர் ஒருவனா வைத்துக் கொள்ளு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன்னு சொல்லி யோசிச்சாங்க. யோசிச்சாங்க, யோசனை நல்லதுதான் இல்லைங்களா, அந்த உணர்வுபடியான இருதயம் ரொம்ப ரொம்ப நல்லதுதான். உனக்குள்ள அந்த உணர்வு இருக்குதா, உனக்குள்ள அந்த உணர்வு இருக்குதா, சரி நான் எவ்வளவு பெரிய பாவியா இருக்கிறேன், ஐயோ நான் எவ்வளவு பெரிய துரோகியா இருக்கிறேன், ஐயோ நான் செய்யறது எவ்வளவு பெரிய தவறா இருக்குது, ஐயோ நான் செஞ்சதுன்னா எவ்வளவு கொடிய ஒரு இருதயமான ஒரு வாழ்க்கை கொண்டவனா இருக்கிறேன், ஐயோ எனக்குள்ள அந்த உணர்வு உனக்குள்ள இருக்குதா, உணர்வு இருக்குதா, உணரற்ற இருதயத்தை கொண்டிருப்பாய் என்றால் இனிமா நீ ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாதுங்க, இனிமா நீ பாவ சேற்றுல மூழ்கி நாரி நரகாக்கு நீ போக வேண்டியதான் மிச்சம். ஆனா இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு உணர்வு வந்துச்சு, ஒரு உணர்வு காணப்பட்டது, அந்த உணர்த்தப்பட்ட ஒரு இருதயத்தை பாக்குறோம். இன்னைக்கு மனம் திரும்புறதுக்கு முன்னாடி என்ன இருதயம் வேணும், என்ன இருதயம் அவசியம், உணர்வு உள்ள இருதயம் அவசியம். உணர்றியா இல்ல அண்ண இல்ல மரம் ஆடுவாரியா உட்கார்ந்துருக்கியா அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா, இல்ல மரத்து போன இருதயத்தோடு இல்லைங்க. இன்னைக்கு நீ மனம் திரும்பும்படியான இருதயத்தை கொண்டிருக்க வேண்டும் என்றால் முதலாவது என்ன வேணும், உணர்வு வேணும், அந்த உணர்வு, அந்த உணர்வு வேணும். ஐயோ நான் எவ்வளவு பெரிய பாவியா இருக்கிறேன், ஐயோ நான் எவ்வளவு பெரிய துரோகியா இருக்கிறேன், அந்த உணர்வு வேணுங்க, உணர்வு வேணும். அவன் அதான் சொல்றான், அந்த உணர்வு அந்த தாட் அந்த நினைப்பு நினைக்கிறது பாருங்க, அதை ரொம்ப அவசியம். அவன் சொல்றான், நான் தகப்பன்ட்டு போய், தகப்பனே நான் உமக்கு விரோதமா அந்த பரத்துக்கு விரோதமா அந்த கடவுளுக்கு விரோதமா பரத்துக்கு விரோதம்னா கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்தேன்னு சொல்லி அந்த உணர்வை காமிக்கிறாங்க. எவ்வளவு மிக முக்கியமான உணர்வு பாத்தீங்களா, எவ்வளவு அருமையான உணர்வு பாத்தீங்களா. அந்த உணர்வு இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த உணர்வு மாத்திரமல்ல, என்ன செய்யறான் அங்க பாருங்க, ஒரு உண்மையான மனம் மாற்றம் அதுதாங்க. சும்மா நினைச்சுட்டு சும்மா அந்த மனசுல நினைப்பு வைத்துக் கொண்டிருக்கிற அங்க என்ன செய்யறான், 18 அந்த இடத்துல என்ன சொல்றான், 20 வசனம் அங்குதான் உண்மையான மன மாற்றத்தை பார்க்கலாம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். கவனிச்சீங்களா, உண்மையான மனமாற்றத்தின் காரியத்தை அங்க பாக்குறோம். வெறும் உணர்வு மாத்திரமல்ல, மனசுல உணர்ந்து சில பேர் இருக்காங்க ஒரே பயங்கரமா கண்ணீர் ஒடிப்பாங்க. சில பேர் பயங்கரமா ஃபீலிங்ஸோட பேசுவாங்க, பயங்கரமா உணர்ச்சி பொங்க பேசுவாங்க. ஆமா பாஸ்டர், ஆமா சிஸ்டர் ஆகும் பயங்கரமா உணர்வா உணர்வை உருகி பேசுவாங்க. ஜபத்துல கூட உருகி பேசுவாங்க. அப்படியே மனம் திரும்ப மாடி அப்படியே பாவம் மன்னிப்பு கேட்கிற மாதிரி பேசுவாங்க. ஜபத்துல கூட உருகி உருகி ஜபிப்பாங்க. ஆனா என்ன நடந்திருக்காது, உண்மையான மனமாற்றத்துக்கு போயிருந்திருக்க மாட்டாங்க. அப்படியே உருகி போனவங்களாம் இருக்காங்க நிறைய பேர். இந்த மனுஷன் உணர்த்தப்பட்டான், உணர்வுக்குள்ள வந்துச்சு, பலமா உணர்ந்து என்ன செஞ்சான் அப்படியே உட்கார்ந்துட்டு தானா பேசினான். எவ்வளவோ புத்தி கெட்டவனா இருக்கிறேன், அவன் புத்தி தெரிஞ்சு போச்சு. சி, எவ்வளவு நாரி போய் கிடக்குறேன், நான் ஒன்னு செய்வேன், என் தகப்பன்ட்டு போய் இந்த தகப்பனே உமக்கு விரோதமா அந்த பரத்து விரோதமா பாவம் செஞ்சிட்டேன், ஐயோ என்ன ஏற்றுக்கொள்ளும், உன்னுடைய கூலிக்காரர் ஒருவனா என்னை வைத்துக்கணும், நான் உன்னுடைய பிள்ளை சொல்றதுக்கு பாத்திரவன் அல்ல, தகுதி இல்ல, தகப்பனே என்னை ஏத்துக்கணும், தகப்பனே ஏத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருந்தானா என்ன செஞ்சான், எழுந்தான். சி, நாரி போய் கடந்த இந்த வாழ்க்கை போதுண்டா, எழுந்தான், தன்னுடைய சுயத்தை ஒழிச்சான், தன்னுடைய ஆணவத்தை ஒழிச்சான், தன்னுடைய பெருமையை ஒழிச்சான், தன்னுடைய எல்லா அதிகார மப்பெல்லாம் ஒழிச்சான். போதும், கடவுள் இல்லாத வாழ்க்கை போதும். அதுதான் ஒரு பாவி செய்யற இருதயம், அதுதான் ஒரு பாவி எடுக்கிற தீர்மானம். அவனுடைய இருதயம் சாக்கடையான இருதயம் நினைத்து உணர்ந்து அவன் தூர தூக்கி போட்டு, சீ போதும், இனிமோ உட்காந்தது போதும், என்னத்தை சம்பாதிச்சேன், இனிமோ உட்காந்து நாரி போனது போதும், என்னத்தை சம்பாதிச்சேன், என்னத்தை லாபத்தை அனுபவிச்சேன், ஒண்ணும் இல்லை, இனிமோ நரக வாழ்க்கை தான் தூக்கிட்டு போறேன், ஐயோ வேண்டாம் வேண்டாம் இந்த கொடிய வாழ்க்கை வேண்டாம் வேண்டாம் சொல்லி எழுந்தான், புறப்பட்டான். நேரம் எங்க போறான், தகப்பனை நோக்கி போறான். தகப்பனை நோக்கி இதுதான் உண்மையான மெய்யான மனமாற்றம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உண்மையான மெய்யான மனமாற்றம் இதுதான். அந்த பரிசை நாயக்காரன் ஜெபித்தான், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, அந்த பரிசைனும் ஜெபித்தான், ஆயக்காரனும் ஜெபித்தான். பரிசையனுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருந்தது, அவனும் ஆலயத்துல போய் ஜெபித்தாங்க, அவனும் மணிக்கணக்கா ஜெபித்தாங்க, ஆயக்காரனும் ஜெபித்தான். ஆனா ஆண்டவர் ஒருத்தருடைய ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார். யாருடைய ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார், ஆயக்காரனுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார். ஏன், தன்னை தாழ்த்தினான், தன்னை தரை மட்டுமா தாழ்த்தினான், ஐயோ ஆயக்காரன் என்ன சொல்லி ஜெபித்தான், மணிக்கணக்காக லிஸ்ட் போட்டுலாம் ஜெபிக்கலைங்க, தன்னுடைய இருதயத்தை உடைத்தான், பெருமை கொண்ட இருதயத்தை உடைத்தான். உட்காந்துக்கிட்டே பேசிட்டு இருக்கல, பெருமை கொண்ட இருதயத்தை உடைத்தான். பாவியாக என் மேல் கிருபையாரும், தேவனே பாவியாக என் மேல் கிருபையாரும், அவ்வளவுதான், தேவனே பாவியாக என் மேல் கிருபையாரும், தான் பாவி சொல்லி ஒத்துக்கொண்டு மனம் திரும்பினாங்க. இன்னைக்கு நீனும் நானும் செய்ய முடியாத முக்கியமான காரியம், இனிமா உட்காந்துட்டு நீலிக்கணி உடைச்சிட்டு இனிமா உணர்ச்சியில இனிமா ஃபீலிங்ஸ்ல இனிமா உணர்ச்சி பொங்க அப்படியே பா பயங்கரமும் பேசிட்டு இருக்காத, எழுந்து புறப்பட்டு கருடைய சமூகத்துல உன்னை தாழ்த்து தாழ்த்து உடைய பாவ இருதயத்தை உடைத்து போடு, உடைய பாவ கடினப்பட்ட இருதயத்தை உட, உன்னுடைய சுயத்தை ஒழித்து போடு. சீ போதும் சாமி, என்ன மன்னியும், எனக்கு இறங்கு சொல்லி உன்னை தாழ்த்து. ஆண்டவன் இருதயத்தை பாக்குறாரு என்றால் அவர் என்ன செய்யறாரு, இருதயத்தை பாக்குறாரு. இதோ இடத்துல அவன் தகப்பனை நோக்கி வந்தான். இதுதாங்க நம்ம பாக்குறோம், ஒரு பாவியான மனுஷன். நல்லா புரிஞ்சுதா, ஒரு கடவுள் இல்லாத இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையை சித்தரிக்கும்படியான ரூபம் இதுதாங்க. புரியுதா, இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பாவியான மனுஷனா இருக்குன்னு சொல்லி ஆராய்ந்து பாக்குறாயா, கடவுள் இல்லாத ஒரு மனுஷன் இதுதாங்க. கடவுள் இல்லாத மனுஷனுடைய நிலைமை பார்த்தோம் முதலாவது, அந்த கடவுள் இல்லாத மனுஷன் அனுபவிச்சான், ஜாலியா என்ஜாய் பண்ணான், காசு இருந்துச்சு பணம் இருந்துச்சு கொழிச்சான், ஆனா என்ன வாழ்ந்தான், என்ன சுகபமா வாழ முடிஞ்சா, நரக அக்கினி தான் போனான், ஆஸ்திலாம் அழித்து போட்டான், சேர்த்து வச்சுன்னா குமிஞ்சிட்டு இருந்துருக்குமா, குறையப்பட்டான், இன்னும் குறையப்பட்டான். ஐயோ கொடிய வாழ்க்கை, சமாதானம் இல்லாத வாழ்க்கை, கரட உரடன வாழ்க்கை, பாவம் தான் மிஞ்சி போச்சு. அவனுடைய வாக்குல யார் இல்ல? கடவுள் இல்ல. அப்பதான் அவனுடைய இருதயம் உணர்ந்தப்பட்டது. ஐயோ, குத்துண்டான், நொறுங்கப்பட்டான். ஆழமான உணர்வு. அந்த உணர்வு மாத்திரமல்ல, நல்லா புரிஞ்சுக்கோ, நீ ஒருவேளை உணரலாம், நீ ஒருவேளை உணரலாம், அந்த உணர்வு மாத்திரம் உட்கா, இது போதாது. என்ன பண்ணும்? உண்மையான மனம் திரும்பி ஆண்டுடைய சமூகத்துல ஓடி உன்னை தாழ்த்தணும். உன்னை தாழ்த்து. அதுதான் மெய்யான மனம் திரும்புதல், அதுதான் மெய்யான மனம் திரும்புதல். தன்னை முழுமையா அர்ப்பணித்தான், ஆண்டுடைய சமூகத்துல முழுமையா அர்ப்பணித்தான். அந்த இடத்துல அங்க செய்யறான் பாருங்க, அங்க போய் அறிக்கைடுறான் பாருங்க. அந்த இடத்துல அவன் செய்தான், பேசிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கல, பேசிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கல. அவன் சொன்னது ஒரு, செஞ்சது ஒன்னா இல்லைங்க. அப்படியாக அவன் நினைச்சு, அப்படியா தீர்மானித்து என்ன செய்தான் அங்க பாருங்க. அந்த இடத்துல பாருங்க, அங்க என்ன செய்தான் அங்க பாருங்க. அந்த இடத்துல நான் எழுந்து தகப்பனடுத்து போய் பாவம் செய்தேன் சொல்லி அங்க பாருங்க, 20 வசனம், எழுந்து புறப்பட்டு, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே, அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அங்க பாருங்க 21 வசனம் தான் பாருங்க, முக்கியமாக 21 வசனம், குமாரன் தகப்பனை நோக்கி, குமாரன் தகப்பனை நோக்கி அந்த பையன் என்ன செய்யறான்? தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அடேயப்பா, அங்க பாத்தீங்களா, அவன் எடுத்த தீர்மானத்தின்படி, அவன் நினைச்ச நினைப்புபடி, அவன் செஞ்ச யோசனை அவன் செயலுக்குள்ள கொண்டு வந்தானா இல்லையா? கொண்டு வந்தானா இல்லையா? சும்மா நினைச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கலங்க, நினைச்சிட்டே இன்னுமா பாவத்துல உட்காந்துட்டு இருக்கலங்க, நினைச்சிட்டே இன்னுமா பாவ நாரம் பாவ நாச மோசத்துல அழுகி போய் கொண்டிருக்கலங்க. சீ, வேணாம், நான் இனிமே இந்த வாழ்க்கை போதும், எழுந்து நான் தகப்பனத்துல போய் நான் போய் சொல்லுவேன் சொல்லி போய் எழுந்து தகப்பனை நோக்கி போய் சொன்னான். நினைச்சது மாத்திரமில்ல, அந்த நினைப்பை என்ன செஞ்சான்? உணர்ந்தது மாத்திரமில்ல, அந்த உணர்வை என்ன செஞ்சான்? வெளிப்படுத்தினான். போய் தகப்பனிட்ட போய், தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதம்னா கடவுளுக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன்னு ஒத்துக்கிட்டான். தான் பாவம் சொல்லி ஒத்துக்கிட்டான். இதுதான் உண்மையான மனம் திரும்புதல். ஐயோ, நான் உங்களுடைய கூலிக்காரர் ஒருவனாய் வைத்துக்கொள்ளும், உங்களுடைய பையன், உங்களுடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு நான் பாத்திரம் இல்லைன்னு சொல்லி தன்னை தாழ்த்துறாங்க, தன்னை தாழ்த்துறான். இதாங்க நீ நானும் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம். இன்னைக்கு நாம் கடவுளுடைய தூரமாய் போன நம்முடைய வாழ்க்கையில நாம் கடவுளுடைய சமூகத்துல நம்மை தாழ்த்த வேண்டும். நாம் பாவ வழியில போய் என்னத்தை சம்பாதிக்க முடியும்? என்னத்தை சாதிக்க முடியும்? என்னத்தை சாப சம்பாதிக்க முடியும்? ஒண்ணு முடியாது. இன்னைக்கு நீ ரசிக்கப்படா அப்படி உட்கார்ந்துருப்பான் என்றால், பொருள் கிறிஸ்தவனா கூட இருக்கலாம், பாரம்பரிய கிறிஸ்தவனா கூட இருக்கலாம், ரசிக்கப்படா அப்படி உட்கார்ந்து கொண்டிருப்பான் என்றால் மனம் திரும்பு. ஐயோ, இந்த பிள்ளையாண்ட செய்தது போல உணர்ந்து அவருடைய சமூகத்துல உனை தாழ்த்தி மனம் திரும்பு, மனம் திரும்பு. அங்க பாருங்க, மனம் திரும்புடைய வாழ்க்கையில பெருத்த ஒரு சந்தோஷம், சமாதானம், அங்க கடவுளே அந்த மகத்தான சந்தோஷம், அந்த மகத்தான ஒரு வெகுமதி, மகத்தான உன்னதமான தேவனுடைய அந்த மகத்தான அந்த வரவேற்பை பாக்குறோம் பாருங்களேன். தேவனுடைய மகத்தான வரவேற்பு. அங்க பாருங்க, தகப்பன் அப்படியா தன்னுடைய குமாரனை என்ன செய்தாரு பாருங்க. அங்க பாருங்க, அந்த குமாரனை துரத்தி விட்டாரா? அப்படியா மனம் திரும்பி வந்த ஒவ்வொரு பிள்ளையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோ, இன்னைக்கு நீ மனம் திரும்பி வருவாய் என்றால் அவர் சந்தோஷமாய் உள்ளபூர்வமாக இருதயபூர்வமாக வரவேற்று ஐயோ மகத்தான ஒரு விருந்தையை ஏற்பாடு செய்யலாரு பாருங்க. அங்க பாருங்க, அதான் அங்க பாக்குறோம். அந்த இடத்துல பாருங்க, அந்த இடத்துல அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரை நோக்கி, அந்த இடத்துல அங்க 20 வசனத்துல தான் பாக்குறோம், அவருடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அடேயப்பா, அந்த தகப்பனுடைய அன்பு எவ்வளவாய் பொழிந்தோடுகிறது பாருங்களேன். அது மாத்திரமா, அந்த மனம் திரும்ப அந்த குமாரனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை காமிக்கிறாப்ல பாருங்க அந்த தகப்பன். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரன் நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து வேலை காட்ட சொல்றாரு. ஏய், உயர்ந்த வஸ்திரத்தை, ஏய், அந்த பீரோல வச்சிருக்கேன் பாரு. அடேயப்பா, அந்த அந்த பெரிய அந்த காஸ்ட்லியான ஒரு டிரெஸ் இருக்கு, அதை போய் எடுத்துருவாங்கடா சொல்லிருக்கலாம். ஆமா, உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள், கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். ஏய், நம்ம வீட்டுல ஒரு இதோ ஒரு கடாக்குட்டி இருக்கு, அந்த கொளுத்த கன்றை வந்து அடியுங்க, நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். அடையப்பா, கவனிச்சீங்களா? தகப்பனுடைய வரவேற்பு பாத்தீங்களா, எவ்வளவு மகத்தான வரவேற்பு. இதேதாங்க ஒரு பாவி மனம் திரும்பி வரும்பொழுது, இதோ முன்னாடி ரெண்டு ஓமை பார்த்தோமா இல்லையா, அதே மாதிரிதான் அந்த மூணாவது ஓமையும் ஒரு பாவி மனம் திரும்பி வரும்பொழுது அந்த தகப்பனாகி அந்த கடவுள் தாமே அந்த பிள்ளையை சந்தோஷமாய் கட்டி மனதுருகி கட்டி அனைத்து முத்தம் கொண்டு மாத்திரமல்ல பெருத்த விருந்தையே கொடுக்கிறார், பெருத்த விருந்தையை ஆயத்துப்படுத்தி அந்த மகனை சந்தோஷப்படுத்துகிறார். அதனாலதான் அந்த சந்தோஷத்தை எங்க சொல்றார் பாருங்க, என் குமாரனாகி இவன் மரித்தான், என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படி அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அடேப்பா, எவ்வளவு ஆரவாரம், எவ்வளவு கழிப்பு, எவ்வளவு சந்தோஷம் பாத்தீங்களா? அந்த தகப்பனுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு பாத்தீங்களா? அந்த தகப்பன் வீட்டாருக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு பாத்தீங்களா? அவனமாதான் இன்னைக்கு நீயும் உன்னுடைய வாழ்க்கையில, ஐயோ ஒரு பாவத்துல உட்கார்ந்து கொண்ட மனுஷனு, ஒரு பாவ மனுஷன், அந்த பாவத்திலிருந்து விழுந்து போய் கிடக்கிற மனுஷனுடைய விளைவு கடவுளற்ற வாழ்க்கை, அவனுடைய வாழ்க்கை சமாதானம் இல்லை. இன்னைக்கு நீ அப்படியான பாவிரதத்தை உணர்ந்து எழுந்து புறப்பட்டு அந்த பிதாவாகிய கடவுளுக்கு மனம் திரும்பி வருகிறாயோ, அந்த மனம் திரும்பி வருகிற ஒவ்வொரு பிள்ளையாண்டனை ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஏற்றுக்கொள்கிறார். தன்னுடைய அன்பை பொழிந்தழுகிறார். தன்னுடைய அன்பின் ஆரவாரத்தை காமிக்கிறார். அவர் புறக்கணிக்கிறார் அல்ல. என்னிடத்தில் வருகிற நான் ஒரு காலம் புறக்கவே தள்ளுவதில்லை தான் சொல்றாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறே, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன் தான் சொல்றாரு. அடையப்பா, உன்னதமான சந்தோஷம், மகத்தான ஆரவாரம், அந்த பரலோகமே சந்தோஷப்படுகிறது. நம்ம பார்த்தோமா இல்லையா, ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகமே சந்தோஷப்படுது, தேவ தூதர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். அவ்வளோ பெரிய கழிப்பு, ஆரவாரம், மகிழ்ச்சி, அந்த பெரியா ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை அங்க அனுபவிக்கிறார். அந்த பிதா, அந்த தகப்பன் எவ்வாறு ஏற்றுக்கொள்றோ அவ்விதமாக நம்முடைய பிதாவாகிய கடவுளும் அந்த மனம் திரும்பி வருகிற பாவியானவனை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு மிகுந்த ஆரவாரத்தோட மகிழ்ச்சியை அந்த பிள்ளையை காமிக்கிறார், அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை காமிக்கிறார். ஆகவே இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில இந்த 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 இளைவனை போல வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்றால், உன்னை தாழ்த்து, உன்னுடைய பாவ இருதயத்தை உணர்ந்து மனம் திரும்பு. அவோ அந்த தேவாதி தேவன் மனம் திரும்புவரை எந்த ஒரு பாவியும் புறம்பை தழுவுற அல்ல. அவர் உள்ளான அன்பு, அந்த உண்மையான அன்பை காண்பித்து, ஓ பூர்ண சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து, அந்த பரலோக வாழ்க்கையே கொடுத்து, அடியே பா மகத்தான பெரிதான வெற்றியுள்ள வாழ்க்கையை காண்பிக்கிறார். அந்த உன்னதமான அன்பு, அந்த இயேசுவின் அன்பு மாறவே மாறாது. அதான் இன்னைக்கு பார்த்தோம். ஆகவே அந்த இயேசுவின் அன்பு நீ உன்னை முழுமையாக மாற்றும். அந்த இயேசுவின் அன்பு உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தும். அந்த இயேசுவின் அன்பு அந்த பரலோகத்தை கொண்டு போய் சொல்லும். ஆகவே இந்த இயேசுவின் அன்பை புறக்கணிக்காதே. இந்த இளைய மகன் தன்னை தாழ்த்தி மனம் திரும்பி அந்த பிதாவினிடத்துல வந்தது போல உன்னை தாழ்த்து, மனம் திரும்பு. அந்த பிதாவாகிய கடவுள் உன்னையும் அன்புலத்தோடு, உன்னையும் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பதாக. ஜெபத்தோடு இந்த செய்தியை முடிப்போம். ஜெபிப்போம். எங்கள் அன்பு தேவனே, பரலோகத்தில் வாசம் அணுகிற பரிசுத்தம் உள்ள பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. தர்மியான நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில கூட நீ கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஒரு பாவியின் மேல நேரோடு வாய் அன்பை காண்பிக்கிறேன்னு சொல்லி நாங்கள் இது வந்து ஓமியின் மூலமாய் அன்றரே தியானித்ததுக்காக, கண்டுகொண்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டுரே. இன்றைக்கும் உலகம் எவ்வளவு பொல்லாத உலகமாய், இதோ வந்து இளைய மகன் கத்தாவே அன்றரை தகப்பம் விட்டு போகும்படியான ஒரு தன்மை கொண்ட உலகமா இருக்கிறது சுவாமி. ஆமாண்டரே, கடவுளற்ற உலகம், கடவுளற்ற உலகம், கடவுளற்ற உலகத்தை தான் நாங்கள் இன்றைக்கு உலகத்துல மக்களை பார்க்கிறோம் சுவாமி. இப்படிப்பட்ட கத்தாவை கடவுளற்ற உலகத்துல, கடவுளற்ற உலகத்துல, கடவுளற்ற மக்களை கொண்ட வாழ்க்கையில அவர்களுக்கு ஆசை, பணம், எவ்வளவு ஆசை இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லைன்னு சொல்லி வேதம் தெளிவா சொல்றது சுவாமி. ஐயோ எவ்வளவு கொடிய ஒரு வாழ்க்கை அனுபவித்துக் கொண்டிருக்கார்கள். அப்படியான ஒரு கொடிய வாழ்க்கை அனுபவித்துக் கொண்டு அன்றைய பிள்ளைகள் எவனைக்கு தன்னை தாழ்த்தி மனம் திரும்பி வருகிறார்களோ, அளமாயிருந்த உடையப்பட்டு உணர்ந்து மனம் திரும்பி வருகிறார்களோ, அந்த மனம் திரும்பி வருகிற பாவியானவை நீ சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வர்களா இருக்கிறதே சுவாமி. இப்படிப்பட்ட அன்பு வேறு எங்கு சுவாமி இது கிடைக்கும்? இந்த உலகத்துல இப்படிப்பட்ட அன்பு வேறு எங்கு கிடைக்கும் சுவாமி? அப்படியாக யாரெல்லாம் தன்னை தாழ்த்தி மனம் திரும்பி வருகிற அந்த 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 இருதயத்தை நீர் உன்னுடைய அன்பை பொழிந்து உம்முடைய அன்பினால் இந்த பிள்ளைகளை அரவணைத்து அன்றே பெருத்து வரலோக வாழ்க்கையை வரலோக மாசிலே திறந்து அந்த மகத்தான பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறீரே சுவாமி. இப்படிப்பட்ட மகத்தான பெரிய அன்பாய் அன்பை கத்தாவே அநேக கத்தாவே பிள்ளைகள் விசேஷமா மனம் திரும்பி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளை சந்து அன்றே சந்திக்கப்பட்டு அன்றே விசேஷமா மனம் திரும்பி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளை கத்தாவே இந்த அன்பை கண்டுகொள்ளும்படி உதவி செய்யும். அப்படியா எங்களை தாழ்த்தி போடு சுவாமி. நாங்களும் கர்த்தாவுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி மனம் திரும்பி வருகிறோம். எங்களை ரட்சிய சுவாமி. இதுவே மெய்யான அன்பு சுவாமி. உலகத்தில் உண்மையான மெய்யான அன்பை பார்க்க முடியாதே சுவாமி. இப்படிப்பட்ட உண்மையான அன்பு உம்மிடத்தில் மாட்டுமே ஒன்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் உங்களை அன்பை பெற்றுக்கொள்ள இந்த அன்பை கண்டுகொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து எங்களோட பேசும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.